திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இப்போ அதற்கு அடுத்தபடியே அடுத்த பாடலை பார்க்கலாம். கால் கொடுத்து இரு கையேற்றி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து இரண்டு வாசல் ஏழுடைத்தாக அமைத்து அங்கு ஏழு சாநேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே என்று மிக அழகாக நாலாம் திருமுறையிலே பாடியிருக்கின்றார். எப்படி உயிர், இப்ப நமக்கு உடம்புல உயிர் இருக்கு. இந்த உயிரோட இருக்கிறவங்கெல்லாம் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுறோமோ, அத மாதிரி இந்த உயிர் குடியிருக்கிற இந்த உடம்பை ஒரு வீடாக அவர் ஓமைத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பெருமை பொருந்திய திருமறை காட்டில் எழுந்திருந்து இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து, கால்கள் இரண்டு, நமக்கு எத்தனை கால்கள், இரண்டு. நமக்கு முந்தின விலங்கினங்கள் வரைக்கும் நான்கு கால்கள், நமக்கு இரண்டு கால்கள். அப்ப கால்கள் இரண்டு கொடுத்து அதுக்கு மேல இரண்டு கைகளையும் தோள்களையும் சேர்த்து, அப்புறம் எலும்பு இல்லையா, எலும்பாகிய பல கம்ப உள்ள நிறைக்கிறார். அதை நிப்பாட்டணும் இல்ல, அந்த வீட்டுக்கு கம்பு வேணும்ல, அதான் எலும்பு. அதெல்லாம் நிறைத்து அதுக்கப்புறம் தசைய வந்து சுண்ணாம்பு மாதிரி அப்பிடுறாங்க. அப்பிட்டு உதிர நீரால் தசையோட கலந்து உதிர, அத ரத்தத்தை கலந்து அப்படியே செவர் மாதிரி வச்சு, அதான் அந்த உடம்பு. அப்புறம் அதுக்கு மேல இந்த பெயிண்ட் பண்ண மாதிரி தோலால் மூடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, மேல வாய், எதையும் நமக்கு இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டிய எந்த பொருளையும் உள்ளே செலுத்துவதற்கு வாய், அதுக்கப்புறம் அது வேணுங்கிற சத்தை எல்லாம் உடம்புக்கு கொடுத்த பின்பாக உள்ளே சேர்ந்த கழிவை வெளியேற்றுவதற்கு குதம். இந்த ரெண்டு வாசலை, ஏதோ ஏழு ஒன்பது வாசல் நம்ம சொன்னாலும் இந்த ரெண்டை மட்டும் தனியாக பிரித்து காட்டியிருக்கின்றார். மீதி ஏழையும் பலகணிகள் அப்படின்னு சொல்றாரு. சரியா, இது எல்லாம் ஆக்கப்பட்ட இந்த உடம்புல, இந்த வீட்டுல இந்த உயிரை நீ குடி வச்சிருக்க, அது மயக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்ற மால் கொடுத்து, அதான் மயக்கம், அதான் திரோதானம், அதை கொடுத்து வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு. சாளரம், சாலேகம்னா சாளரம், ஜன்னல் மறின்னு வச்சுக்கோங்களேன், பலகணின்னு சொல்லலாம். கண்ணுல ரெண்டு துவாரம், செவில ரெண்டு துவாரம், மூக்குல ரெண்டு துவாரம், அப்புறம் கருவாய் ஒண்ணு, இப்படியாக ஏழும் இருக்கிறது என்று மிக அழகாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன் கழலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யும் வாட்டம் தீர்த்திடும் வால்மீகூர் ஈசனே என்று மிக அழகாக மற்றொரு இடத்திலே இதை ஓட்டை மாடம் என்று மிக அழகாக ஒன்பது வாசல் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கேவல நிலையிலே ஆணவ மலத்தால அறியாமையில மூழ்கி கிடந்தது இந்த உயிரை சகல நிலைக்கு கொண்டு வருவதற்காக உலக வாழ்விலே விட்டு அதுக்கு என்ன செய்யறாரு, நல்ல கருவி, கருவி அறிவினால் மயக்கி நல்ல பக்குவப்படுத்தி தெளிவித்து சுத்த நிலையை அடைய செய்வதற்காக உயிருக்கு தனு கரண புவன போகங்கள் எல்லாம் தரப்பட்டது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இதை நீங்கள் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திரு ஐயாற்று திருவிருத்தம் குறுகுவித்தவா குற்ற நோய் வினை காட்டி என்ற பதிகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இதுல இந்த அந்த பதிகத்திலே இந்த கருத்தெல்லாம் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருக்கொண்டீச்சரம் என்ற தலத்து பாடல். பொக்கமாய் நின்ற கொல்லா பொழுமிடை முடைக்கொள் ஆக்கை தொக்கு நின்று ஐவர் தொன்னூற்று அறுவரும் துயக்கம் எய்த மிக்க நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அலந்து போனேன் செக்கரே திகழும் மேனி திருக்கொண்டீச்சரத்து உள்ளானே என்று சொல்லுகின்றார் நாலாம் திருமுறை. அதான் இறைவன் வந்து செந்நிற மேனியில் இருக்கின்றார், அந்த கொண்டீச்சர தலத்தில் எழுந்தருள் இருக்கின்றார். நிலையற்ற தீங்கு செய்யும் புழுக்கள் நிறைந்து, அதாவது முதல்ல உடம்பு வந்து நிலையற்றது, தீங்கு செய்யக்கூடிய உடம்புக்குள்ள எவ்வளவு புழு இருக்குன்னு தெரியாது, புழுக்கள் நிறைந்து புலால் நாற்று இல்லையா, அதுதான் அந்த உடம்புல இருக்கு. இது ஐம்பொறிகளாலும் தொன்னூற்றாறு தத்துவங்களாலும் சோர்வடையும்படி கொடுஞ்செயல்களை எல்லாம் செய்து செய்து துன்புற்றுக் கொண்டே இருக்கின்றேன், இதிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஐம்பொறிகள் வேற பஞ்சேந்திரியங்கள் நம்ம சொல்லுவோம், இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அதை அடங்கினாலும் அது மனத்தோட சேர்ந்து உயிரை வந்து ரொம்ப உலக போகத்துல ஆழ்த்துறதுனால அதை வேறாக பிரித்து கூறியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, உயிரற்ற பொருட்கள் இந்த அக்ரிணை பொருட்கள் இந்த தத்துவங்கள்லாம் இத உயிர் வந்து தன்னிலிருந்து வேறாக பிரித்து காணாமல் அதையும் உயிர் பொருள் என்று கருதி அதை ஒரு உயர்திணை பொருளாக நினைத்து அதோடு ஒன்று இருப்பதால் அதையெல்லாம் ஒரு உயர்திணை பொருளாகவே இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, பொக்கம்னா பொய்யின்னு நமக்கு தெரியும். இந்த 96 தத்துவங்கள் 36 தாத்துவீகங்கள் 60 அப்படிங்கிறது, இதையெல்லாம் நமது சித்தாந்தம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. சிவன் சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரன், சுத்த வித்தை, இது 5 சிவ தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, இது 7 வித்யா தத்துவங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது 5 ஞானேந்திரியங்கள். வாக்கு, பாதம், கை, எருவாய், கருவாய், அது 5 கன்மேந்திரியங்கள். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இந்த 5 தன்மாத்திரைகள். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்றது அந்த கரணங்கள், அது 4. ஆக மொத்தம் 24 ஆன்ம தத்துவங்கள். அப்ப சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24 7 31 5 36 தத்துவங்கள். அதன் பின்பாக 40 தாத்துவிகங்கள், அதாவது பிருத்வி நிலம், அதோட கூறு என்னதுலான்னு பார்த்தோம்னா எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு, இந்த 5. அப்புறம் அப்பு, நீரோட கூறு என்னதுலான்னு பார்த்தோம்னா சிறுநீர், ரத்தம், சிலேத்துமம், வியர்வை, சுக்கிலம், இந்த அல்லது ஸ்ரோணிதம், அது அவ்வளவு 5. அடுத்து தேயு, வெப்பம், அதாவது நெருப்பு, அது என்னன்னா இருதயத்துல இருக்கக்கூடிய வெப்பம், பசித்தி, கண்ணுல ஒரு வெப்பம், உடம்புல ஒரு வெப்பம், பைத்தியம், இந்த 5 சொல்லப்படுது தேயோட கூறுகள்னு. அடுத்து வாயு, காற்றின் கூறுகள், உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படிங்கிற 10. அடுத்து ஆகாயத்தோட கூறு என்னதுன்னு பார்த்தோம்னா அத்தி, அலம்புடை, இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, குகுதை, சங்கினி, சிறுவை, புரூடன் அப்படிங்கிற 10 நாடிகள். அப்புறம் ஞானேந்திரியத்தோட விடயங்கள் என்னதுலான்னு பாத்தீங்கன்னா சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5. கன்மேந்திரியத்துக்கு என்ன விடயங்கள்னு பாத்தீங்கன்னா வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். அப்புறம் அகங்காரத்தோட கூறு என்னதுன்னா தைசதம், வைகாரிகம், பூதாதி, இந்த 3. அடுத்து குற்றம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா காம, குரோத, லோப, மோக, மதம், இந்த மார்ச்சரியத்தை வந்து குரோதத்துக்குள்ள அடங்கியிருக்கிறதுனால அவங்க 5 கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து குணங்கள் வந்து சாத்வீகம், ராட்சசம், தாமசங்கிற 3. வாக்குகள் வந்து சுக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி அப்படிங்கிறது. ஆக இந்த 60 தாத்வீகங்கள். அப்ப இது எல்லாம் அந்த 96 சேர்ந்து நம்மை என்ன செய்கின்றன, நம்மை வந்து சோர்வடையும்படி, கொடிய செயல்களையே செய்து செய்து சோர்வடையும்படி செய்வதால் நான் துன்புற்றுக் கொண்டிருக்கின்றேன், என்னை நீங்கள் காக்க. இப்படி நமக்கு இறைவன்கிட்ட வேண்டணும்னே தெரியாது, ஒரு ஞானியாலதான் இப்படி வேண்ட முடியும். அப்படி வேண்டினால் நாம் அதை பின்பற்ற வேண்டும், அதை படித்தாலே போதும் நமக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம மனசிலே வைத்துக் கொள்ளலாம். அடுத்து வரைகிலேன் புலன்கள் 5, வரைகிலா பிறவி மாய, புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன், அறையிலே மிளிரும் நாகத்து அண்ணலே அஞ்சல் என்னாய், திரையுலாம் பழன வேலி திருக்கொண்டீச்சரத்து உளானே என்று சொல்கின்றார். அதாவது வரைகளின் புலன்கள் 5, 5 புலன்கள், இந்த புலன்கள் வழியாகவே பொறிகள் செல்லுது, 5 பொறிகளை நம்மால அடக்க முடியல, அதனாலதான் ஏகப்பட்ட பிறவிகளை எடுக்கிறோம். அந்த பிறவிகள் நிறைய எடுக்கும் போது நிலையற்ற உடல்ல உள்ள பொறிகளை புலன்கள் வழி போக விடாம அடக்கி அருள் வழியில செலுத்திருக்கணும். அப்படி உன்னை அடையக்கூடிய வழியை நான் காணவில்லை, நீ அழகா ஒளிமயமா இருக்கிற, நாகாபரணனா இருக்கிற, சரியா, அந்த கொண்டீச்சரம்ங்கிற தலம் நல்ல செழுமையாக இருக்கிறது, அதில இருக்கக்கூடிய பெருமானே என்னை அஞ்சாதே என்று எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்ம பிறவியை பத்தி பயப்படுறதே கிடையாது, ஏன்னா 5 நாம் வினை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றோம், புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும், ஒரு எண்ணம் ஒரு பிறவி, ஒரு சொல் ஒரு பிறவி, ஒரு செயல் ஒரு பிறவிங்கும் போது நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, முக்கரணத்தை இறைவன் பால் செலுத்தாம இல்லையா, அது நினைச்ச மூப்பிலே நம்ம அனுப்புறதுனால நமக்கு நிறைய பிறவி. அதனால நம்ம எவ்வளவுன்னா ரொம்ப எல்லாம் அதிகம் கிடையாதான், அவங்களுக்கு எல்லாம் எத்தனைன்னு பாத்துட்டோம், 100 பிரம்மா, 6 நாராயணர், 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன் பார்த்துட்டோம், கங்கை மணல் அளவுக்கு இன்னல் 7 கங்கை மணல்னு பார்த்தோம். ஆனா நமக்கு என்ன சொல்லிட்டாரு, உலகத்துல 7 கடல் இருக்கு, 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று திருப்புகளிலே நமது அருணகிரிநாதர் சொல்லியுள்ளார். அப்போ ஏழு கடல்ல இருக்க இந்திரனை விட அதிகமா நம்ம தான் பிறக்கும், அவராது கங்கை மணல் அளவுக்கு தான். நாம எப்படின்னா ஏழு கடல்ல இருக்கக்கூடிய மணல் அளவுக்கு பிறக்கிறோம்னா எந்த அளவுக்கு நாம் பிறந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பிறவி நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சைவ சித்தாந்தம் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துவதை மனதில் வாங்கி வழிபாடு செய்ய வேண்டும். சாதாரணமான காமிய பக்தியை செய்யாம ஞான வழிபாடு செய்தால் நிச்சயமாக பிறவி குறையும். முந்தை வினை முழுதும் ஓய்வதற்காக சிவபுராணம் சொல்கிறேன் என்று, சிந்தை மகிழ்வதற்காக சொல்லுகிறேன் என்று நமது மணிவாசக பெருமான் சொல்வதையும் நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல் அதில என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், கழித்திலேன் காம வெண்ணோய் காதன்மை என்னும் பாசம் ஒழித்திலேன் ஊன் கண் நோக்கி உணர்வெனும் இமை திறந்து விழித்திலேன் வெளிறு தோன்ற வினையனும் சரக்கு கொண்டேன் அழித்திலேன் அயர்த்து போனேன் அதிக வீரட்டனாரே என்று சொல்கிறார். காமம் அந்த கொடிய நோயை நான் நீக்கவில்லை, அதனால் உண்டாகக்கூடிய மயக்கம் அவிச்சைன்னு சொல்லுவாங்க அதையும் நான் போக்கவில்லை. அப்புறம் இந்த உடல் உயிர் வாழ்க்கையே என்னோட நோக்கமாக இருந்ததால மெய்யுணர்வுங்கிற ஒரு அகக்கண்ணை நான் திறக்கவே இல்லை, அந்த கண்ணு மூடியதான் இருக்கு, புறக்கண் திறந்திருக்கு அகக்கண் திறக்கவே இல்லை. எனது அறியாமை வெளிப்பட அதன் காரணமாக நல்வினை தீவினைகளை என் நெஞ்சில சரக்கா வச்சிருக்கேன். மற்றொரு பாடல்ல மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்குன்னு சொல்லியிருப்பார். சரியா அந்த கோபம் சரியான சரக்கு, கோபம் பாவம் சண்டாளம்னு சொல்லுவாங்க, கோபத்தால் தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், அதனால கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்பது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இல்லையா, சேர்ந்தவங்களே கொண்டு யாரு கோபப்படுறாங்களோ அவங்களே கொண்டு அது வந்து அப்படின்னு நமக்கு நூல்கள்லாம் அறுதிட்டு சொல்லுது. அது போல இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஒரு சரக்கு உள்ள வச்சிருக்க நல்வினை தீவினை அப்படிங்கறதுனால அந்த நிறைய அத போற செஞ்சு அந்த சரக்கை வந்து நான் நிறைய உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நியாயமா இங்க என்ன சரக்கு வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்குரிய அடையாளங்கள், இது நல்ல பாலறையா இருக்கத பள்ளி அறையா மாத்திரம்னா அங்க உள்ள இருக்க குப்பையை புறம் எடுத்து ஒரு உளவாரம் செஞ்சு அவருடைய அடையாளங்களை அப்புறம் உள்ள வைக்கணும். சரக்கரை திருவிருத்தம்னு ஒரு பதிகமே பாடி கொடுத்துருக்காரு, அதை நீங்க எடுத்து வீட்டுல படிச்சு பாருங்க, அதுல நம்ம என்னென்ன பொருட்களை நம்ம மனசுல சரக்கா வைக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த மாதிரி ஒரு சரக்கை நான் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை அந்த சரக்கை அழிக்கவும் தெரியல, அதை அழிக்கணுங்கிற சிந்தனை கூட எனக்கு வரல, தினம் ஏதாவது கோபம் எரிச்சல் இல்லையா ஆசை இதனால உள்ள வந்து உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கு, குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சரக்கு ரொம்ப சேருது அப்படிங்கறத சொல்லி எனக்கு ஞான நாட்டம் வேண்டும், ஞான பசி ஞான தாகம், தலையில தீ பிடிச்சவன் அதை அழிக்க அணைக்கணும்னா எப்படி இருப்பானோ அப்படி இருக்கும். இந்த பிறவி தீல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம தலையில தீ பிடிச்சுக்கணும்னு நினைக்கணும், யார் தலையிலயே தீ பிடிச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அப்ப தலையில தீ பிடிச்சா அதை அணைக்கிறதுக்கு நம்ம எப்படி வேகமா செயல்படுவோமோ அது மாதிரி இந்த பிறவியில இருந்து நாம் வெளி வெம்மை இல்லையா ஒரு வெப்பு நோய் மாதிரிதான், இதுல இருந்து வெளிவருவதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு ஞான நாட்டம் வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கும்படி காட்டியிருக்கின்ற காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்று குறளிலே நமது வள்ளுவப் பெருந்தகையும் இதைத்தான் கூறுகின்றார். இதெல்லாம் இருக்கும் தன்னையும் இருவினை நீங்காது ஞான நாட்டமும் உண்டாகாது, என்னைக்கு வினை தீருதோ அன்னைக்கு தான் ஞானம் விளையும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது தான் நம்ம நேற்று சிந்திச்சோம் இல்லையா, பாசஞானத்தாலும் பசிஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தால் ஞாட வேண்டும் அப்படின்னு நமக்கு சிவஞான சித்தியார் சொன்னது நம்ம நேற்று சிந்திச்சோம். சரி, இனி அடுத்த பாடல், மாட்டினேன் மனத்தை முன்னே மறுமையை உணர மாட்டேன் மூட்டினான் முன்னே நாளே முதல்வனை வணங்க மாட்டேன் பாட்டினாய் போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டினேன் களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த இம்மை வாழ்வை நான் நிலை என்று கருதி மனசு வந்து இந்த உலக போகங்கள்லயேதான் காலை விடிஞ்சு எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரைக்கும் உலக போகங்கள்ல மட்டும்தான் அது போகுதே தவிர சிவ போகங்களை சிந்திக்கவே மாட்டேங்குது. அதனால மறுமை உண்டு, இப்ப நம்ம தப்பு பண்ணோம்னா நிச்சயமா அடுத்தால ஒரு பிறவிக்கு வந்துடும், மறுமை உண்டுங்கிறத நான் உணரவில்லை சரியா. அப்ப இதுக்கு முந்தின நாட்களையே நான் என்ன செஞ்சிருக்கணும், முதல்வரையும் நான் வழிபட்டிருக்க வேண்டும், நான் அப்படி வழிபடவும் இல்லை. ஆகையால் பாட்டின அப்படின்னு கொடுத்த அது வந்து அதை பிரிச்சு பாட்டினாய்ன்னு கொடுத்தது பாடு பிளஸ் இல் பிளஸ் நாய் அப்படின்னு பிரிக்கணும், பெருமை இல்லாத இழிந்த நாய் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், தீய விஷயங்கள்லயே என்னுடைய பற்று இருந்ததை தவிர நல்ல விஷயங்களுக்கு போகல, அதனால நான் நிறைய பாவத்தை ஈட்டி வச்சிருக்கேன். அதை எந்த வழியில நின்னா நீக்கலாங்கிறதும் எனக்கு தெரியல, நீக்கவே இல்லை, அது வாட்டுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு, சரக்கு ஈட்டிக்கொண்டே இருக்கின்றேன், வினையை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றேன். நான் ஈட்டுனா அந்த வினையை பூரா நான் எப்படி கழிக்க போறேன், சம்பாத்தியம் பண்ணது பூரா நான் எப்படி கழிக்க போறேன். அதனால நான் என்ன செய்ய, எதுக்காக நான் பிறந்தேனே எனக்கு தெரியலன்னு வருந்தி, அதான் நம் போன்றோரின் குற்றத்தை தன்மேல் ஏற்றி அவர் பழுது, ஞானிகளுக்கே உள்ள ஒரு பழக்கம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக இப்ப நான் செஞ்ச பாவ செயல்கள்லாம் புத்தி தத்துவத்துல கிடந்து பக்குவப்பட்ட பின்பு செய்தவனுக்குத்தான் துன்பம் தரும், தவிர செய்ய வச்சவங்களுக்கும் தராது, செய்தவனுக்குத்தான் துன்பத்தை தரும். இப்ப நம்ம தொகுக்காம இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, பிறவி எதுக்கு தரப்பட்டிருக்கு, இறைவனை வழிபடுவதற்கு. பிறவி நீங்குவதற்கு பிறவி தரப்பட்டிருக்கு, அது இறைவனை வழிபட்டால் பிறவி நீங்கும். அதனால இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடுன்னா என்ன, நன்றிதான், தனுக்கரண புவன போகத்தை தந்ததுக்கு ஒரு நன்றி சொல்றதுதான் வழிபாடு. மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்காயம், ஆனிடத்தில் ஐந்தும் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்று சித்தியார் நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது. ஆக அப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு நாவுக்கரசு பிறந்தகை மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்தால, பழியுடை யாக்கை தன்னில் பாழுக்கே நீர் இறைத்து வழியிடை வாழ மாட்டேன் மாயமும் தெளியகில்லேன், அழியுடை தாய வாழ்க்கை ஐவரால் அழைக்கப்பட்டு களியிடை தோணி போன்றேன் கடவுர் வீரட்ட நேரு என்று சொல்லுகின்றார். திருக்கடவுர் எழுந்திருக்கக்கூடிய பெருமானை பார்த்து, பழிக்கப்படுகின்ற பாவ செயல்களை செய்வதற்கு இடமாக இந்த உடம்பு இருக்கு, இந்த உடலால இந்த உலக வாழ்வு பயன்பட வாழாமல், அதாவது எப்படி வாழணும்னா இறை வழிபாட்டுல செலுத்தாம வீணே கழித்துக் கொண்டிருக்கின்றேன். சரியா, இப்ப அருள் வழியில நிக்கலைன்னா அந்த பிறவியே வீண், அப்படி அந்த மாதிரி அருள் வழியில நிக்காமல் என்னுடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. இந்த உலக வஞ்சனையை உள்ளவாறு தெளிந்து என்னால் உணர முடியவில்லை, காரணம் பக்குவமின்மை, ஆணவம் அறிவை மறைப்பதால். இப்போ உப்பங்களில செல்ற தோணி வந்து அங்கும் இங்கும் அலைகளால மோதப்பட்டு நேர் வழியில செல்லாது, அத மாதிரி ஐம்பொறிகளால அழைக்கப்பட்டு நேர் வழியில செல்லாமல் வருந்துகின்றேன், என்னை நீங்கள் காத்தருள வேண்டும். அஞ்சு பேர் நின்று உள்ள இருந்து நம்மள படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இந்த உயிர் வந்து இந்த வாழ்க்கையை பயன்பட வாழ வேண்டும், இந்த கிடைச்ச உடம்ப வச்சு அப்படி பயன்பட வாழலேன்னு வச்சுக்கோங்களேன், வீணா கழிக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, பயிரே முளைக்காத நிலத்துக்கு நீர் பாய்ச்சனா எப்படி, அது வீண் தானே. அது மாதிரி ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலம் எல்லாம் பாடுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதின்னு சொல்றது இல்லையா, அதுதான் அந்த கருத்து. அதையும் இங்க நம்ம வச்சுக்கலாம். நமது ஞானசம்பந்த பெருமானும் காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் என்று மிக அழகாக இதே கருத்தை தான் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் நம்ம எதை மனசுல வச்சுக்கணும்னா, சிவஞான போதத்துல சொல்லியிருக்கு பாத்தீங்களா, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி பாசம் ஒருவர் தன் நிழலாம் பதி இல்லையா அப்படிங்கறது, அதுல சொல்லப்பட்ட மாதிரி நாம இறைவனை நாட வேண்டும். ஆனா இறைவனை நாம் நாடுவதே கிடையாது. காரைக்கால் அம்மையார் சொல்லும் போது அற்புத திருவந்தாதியில, பிறர் அறியலாக பெருமையரும் தாமே, பிறர் அறியும் பேருணர்வும் தாமேன்னு சொல்றாரு. நமது செக்கிழார் பெருமானும் இறைவனை பற்றி நமக்கு சொல்லும் போது உலகெல்லாம் உணர்ந்து ஓததற்கு அறியவன் என்று சொல்கின்றார். அதனால நம்ம வந்து அப்பேற்பட்ட பெருமானை எப்படி நினைக்க வேண்டும் என்பதை மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ளே வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, குலம் கொல்லேன் குணம் கொல்லேன் குறியும் கொல்லேன் குற்றமே பெரிதும் உடையேன் கோலமாய நலம் கொல்லேன் நான் கொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கலாக ஒளிந்தேன் அல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் கொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே என்று இந்த பாடலிலே நமக்கு பல கருத்துக்களை நமக்கு உள்ளிருத்தி சொல்லுகின்றார். அதாவது இறைவனை சிந்திக்கக்கூடிய மெய்யறியாருடைய குலத்தை சாராத குற்றமுடையவனாக நான் இருக்கின்றேன், நற்பண்புகள் என்னிடம் இல்லை, அது வாய்க்கப்பெறாத குற்றமுடையவனாக இருக்கின்றேன், உயர்ந்த குறிக்கோள் இல்லை, குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னு சொல்றார் இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கிறேன். அடுத்து நிறைய குற்றமே மிகுதியாக உடையவனாக இருக்கின்றேன், இந்த அழகான உடல் உருவம் இல்லாத குற்றமுடையவனா இருக்கிறேன், நான்கிற அகங்காரம் எனக்கு ரொம்ப இருக்கு, நான் ஞானி கிடையாது, அடியார்களோட நான் இணங்கி ஒழுகிறது கிடையாது, ஐந்தறி உள்ள விலங்கும் கிடையாது, மனித பிறவி எடுத்திருந்தாலும் விலங்குகளுக்குள்ள பண்புகளை நான் இன்னும் விடவே இல்லை, பழைய பிறவி வாசனை பூரா அப்படியே இருக்குது, பிறர் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளையே நான் ரொம்ப அதிகமாக பேசுறேன், செல்வம் இல்லாமை இல்லையே அந்த மாதிரி குற்றங்கள் என்கிட்ட இருக்கு, எப்ப பாரு யாருக்கிட்டையாவது போய் கேட்கறது, நான் வந்து யாருக்கும் கொடுக்கற மாதிரி இல்லை, இவ்வளவு குற்றங்கள் இருக்கக்கூடிய இழையா நான் இருக்கிறேன், நான் எப்படி பயன் பெறுவேன் எனக்கு தெரியல, ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியலை என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக பொல்லாப்பு பொல்லாங்கு அந்த மாதிரி குற்றங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. குலம்னு சொன்னது இதுல தொண்டர் குலம், அதைத்தான் சொல்லியிருக்கு. இந்த குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாதுங்கிறத நல்லா அறுதிட்டு இந்த பாடலானது நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்ப எப்படி இருக்கணும்னா, கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்து எய்த்து ஒளிந்தேன், திருவொற்றியூரா திரு ஆலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே என்று விண்ணப்பிக்கின்றார். கச்சி ஏகம்பத்தில் எழுந்தருளிய ஏகாம்பரநாதன், ஒற்றியூரில் எழுந்தருளியிருக்கும் ஒற்றியூரன், ஆலவாயில எழுந்து அருளியிருக்கக்கூடிய ஆலவாயின், திருவாரூர்ல எழுந்தருளியிருக்கக்கூடிய திருவாரூரன், எல்லாரையும் அழைத்து நான் தாயோட கருப்பையில உருவான காலம் தொட்டு உன்னுடைய திருவடிகளையே தான் என்னோட உள்ளமானது நினைந்து கொண்டே இருக்கிறது, அதை நினைச்சு நினைச்சு வருந்தி வருந்தி நான் இழைத்து செயலற்று போயிட்டேன், உன்னோட திருவடியை தவிர வேற எந்த பொருளையும் எனக்கு பற்றே கிடையாது, அதை அறிந்து நீ என் மேல இரக்கம் கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக விண்ணப்பிக்கின்றாய். மற்றொரு பாடலிலே கருவாய் கிடந்து உன் கழலே ஒரு ஏகாரம் கொடுத்து நினையும் கருத்துடையேன் என்று சொல்கிறார். பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டா என்று திருவாசகத்தில் வாழப்பத்தில் மணிவாசக பிறந்தகி இதைத்தான் சொல்றாங்க. மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதே கருத்தை தான் நமக்கு எடுத்து இயம்பி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக எப்படிப்பட்ட உயிர், அந்த உயிர் நல்லபடியாக அந்த கேவல நிலையிலிருந்து அதை சகல நிலைக்கு கொண்டு வந்து இறைவன் நமக்கு விட்டு விட்டார், அந்த சகல நிலையில் இருந்து நாம் செய்ய வேண்டிய செயல்கள் யாவை, அதை செய்யாவிட்டால் நாம் எப்படி இந்த பிறவியே நமக்கு வீணாக போய்விடும், அந்த முக்கரணங்களால் இறைவனை வழிபட வேண்டும். முக்கரணம்னு சொன்னாலும் இவர் அழகா தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணி தலை வணங்கணும், ஆரம்பிக்கும் போதும் தலையே நீ வணங்காய்னு ஆரம்பிப்பாரு, அப்புறம் வணங்கணும் சொல்லிட்டு மீண்டும் தலையே நீ வணங்காய்ன்னு முடிப்பாரு, ஒரு ரெண்டு ரெண்டு தடவை சொல்லி நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்ற நீ கண்டிப்பா வணங்கு அப்படின்னு, தலையே நீ வணங்காய், அப்புறம் கண்காள் காண்மீன்களோ மூக்கே முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில், அப்புறம் நெஞ்சே நீ நினையாய், கால்களால் பயன் என்ன, கோயில வலம் வர்றதுதான் கால்களோட பலன், ஆக்கையால் பயன் என் அதுவும் அறங்கோயில வலம் வர்றதுக்கு தான், அப்புறம் பூக்கையால் அட்டி போற்றி என்னாத ஆக்கையால் பலன் என் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லிட்டே வந்துட்டார். கடைசியில என்ன சொல்றாரு, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான் முகனும், அவங்க ரெண்டு பேரும் தேடி தேடி இழைச்சு போனாங்க, அப்படிப்பட்ட பெருமானை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன், அவர் தோன்றா துணையா நமக்காக இருந்து இத்தனை உபகாரம் நமக்கு பண்ணி, காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் காட்டாரு, இப்படி இப்படி இருந்தா நீ உயலாம் நமக்கு வழி காட்டுறாரு, செல்லும் நெறி காட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுரை செல்வர் தாமே இவரே மற்றொரு இடத்துல சொல்றாரு. அப்போ நெறியெல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், அது எல்லாமே இறைவன் நமக்கு பண்ணிட்டு இருக்கிறார், சிறுநெறியில இருந்து நாழ போக்காத இல்லையா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோட இருக்காத நம்ம அப்படின்னு சொல்லி நமக்கு பக்தி நெறியெல்லாம் அறிவிக்கிறார், அறிவித்து எந்த நெறி நன்னெறி இல்லையா அந்த நெறியில நீ வரணும், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லைங்கிறத உணர்ந்து அதில் சொன்ன மார்க்கங்களில் அதான் நெறியில அந்த வழியில நீ வந்தே என்றால் உன்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கும், ஆணவம் அலம் வலியற்று போய்விடும், மாயையும் நீங்கிடும், பிறப்பும் நீங்கிடும், உனது ஆன்மா தூய்மையாகிவிடும், எப்படி ஒரு அழுக்கு துணியில அந்த அழுக்கு போகணும்னா நீர்ல நினைத்து அலசுனா அழுக்கு போகுதோ அது மாதிரி இந்த ஆன்மாவை ஞானம்ங்கிற நீர்ல முக்கணும்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். ஆனா அந்த ஞானம் நமக்கு அந்த நீர் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்குண்டான சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தணும் இல்லையா, அதனால நாம் இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் திருப்பி 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 தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமின் சொன்னதுனால தோத்திர நூலாகிய 12 திருமுறைகளும் சரி, சாத்திர நூலாகிய 14 சாத்திரங்களும் சரி, இன்னும் பண்டார சாத்திரங்களும் சரி, 18 புராணங்களும் சரி, எல்லாமே நமக்கு இந்த ஒரே கருத்தை தான் சொல்லு. இறைவனை வழிபடு வழிபடு வழிபடு. வழிபட்டா உனக்கு உய்வு, வழிபடலைன்னா உனக்கு உய்வே கிடையாது. மறந்தால் நிச்சயமாக உய்வு கிடையாது. நினைச்சா உயிர, நினைத்தல் அப்படிங்கிறது தியானித்தல். அப்புறம் இறைவன் புகழ பாடணும், பொருள் சேர்ப்புகள. அப்புறம் பேசணும், இறை நாமத்தை சொல்லணும், அது மனதால கணிக்கணும் இறைவன் நாமத்தை. அதுக்கெல்லாம் அபரீதமான பலன். அதன் பின்பாக வழிபாடு செய்யணும், திருக்கோயில் தரிசனம் செய்யணும். இதெல்லாம் நமக்கு படிப்படியா சொல்லி அதுல வந்துடும். தவம்னு சொல்லும் போது சரியை கிரியை யோகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் ஆகமங்கள் சொல்ல அப்படின்னு, ஆகமம் தானே சித்தாந்தம். அதனால ஞானம் கிடைக்காம வீடு கிடையாது. வீடுன்னு நான் சொல்றது வீடு பேரு, முக்தி பேரின்பம், சரியா? அது கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு அழகாக பல நூல்களின் பல பாடல்களின் வாயிலாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். கற்போபனிஷத் அப்படிங்கிறது இப்ப நம்ம இன்னைக்கு சிந்திச்ச கருத்து புறம் அதுல இருக்கு. தாயோட கற்பப்பைக்குள்ள என்னெல்லாம் நிகழும் அப்படிங்கறத அதுவும் சொல்லுது. மேலும் சிவ தர்மோத்தரம், சைவ சமய நெறி, இந்த மறைஞான சமுத பெருமானின் இந்த நூல்களிலும் மிக அழகாக எந்தெந்த மாசத்துல இந்த உடம்பானது எப்படி எல்லாம் உருவாகி கொண்டே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி இத்தனையும் பெற்று, பெறுதற்கரிய பிறவியை பெற்று நம்ம இந்த பூமிக்கு வருவதே எதற்காக என்றால், இந்த உடம்பு நிலையற்றது. நான் அந்த நிலையற்ற உடம்பை வச்சு நிலையான உயிருக்கு அழியாத சிவபுண்ணியம், அந்த பதி புண்ணியத்தை எப்படி சேர்ப்பது என்பது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்மை அந்த 36 தத்துவங்களும் 60 தாத்துவியங்களும் சேர்ந்து அடிமைப்படுத்துகிறது. அதுல இருந்து நம்ம எப்படி மீளணும்? இந்த ஐவர் இல்லையா, ஐம்புலன்களும் நம்ம என்னெல்லாம் செய்து, அப்பர் போல் ஐவர் அப்படிம்பர். அப்பர்னா தலைவர், தலைவர் மாதிரி என்ன அதை பண்ணு இதை பண்ணு அவங்க எல்லாம் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது சொல்றாரு நமக்கு. அடுத்து இந்த ஐம்பொய்களை வந்து வேட்டை நாய்களாக, அது வேட்டையாடுவதாக, வேடர்களாக, முதலையாக, இப்படி பல வகையில சொல்லப்பட்டிருக்கு. ஆக யானையாகவும் சொல்லப்படும். தொண்டர் அஞ்சு களிர் என்று ஞானசமுத பெருமானும் சொல்லியிருக்கின்றார். ஆக அவற்றின் பிடியில் அகப்படாமல் இறை வழிபாடு செய்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு கதி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நமக்கு நாவுக்கரசு பிறந்தகை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். மல்குக வேத வேள்வி, வழங்குக சுரந்து வானம், பல்குக வளங்கள் எங்கும், பரவுக அறங்கள் இன்பம், நல்குக உயிர்கட்கெல்லாம், நான்மறை சைவம் ஓங்கி, புல்குக உலகம் எல்லாம், புறவலம் செங்கோல் வாழ்க. திருச்சிற்றம்பலம். இதுகாரம் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி, செவிமடுத்த உங்களுக்கும், இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவன்.org அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அடியின் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.